இந்த ஜப நேரத்தில் ஜப தியானத்துக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கும் போது நம்முடைய ஞானமுள்ள தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வார்த்தையின் மூலமா மாத்திரம் இல்லை, பராமரிப்பின் மூலமாகவும் கற்றுக் கொடுக்கிறார் இல்லைங்களா. தேவன் வந்து நமக்கு பாடங்களை கற்பிக்கிறது வெறும் வார்த்தையின் மூலமா கூட இல்லை, பராமரிப்பின் மூலமா சில நேரங்களில் பாடங்களை கற்பிக்கிறார். சில காரியங்கள் பார்த்தோம்னா நம்ம பராமரிப்பின் மூலமா மட்டும்தான் அதை கற்றுக்குவோம், வேற வழியில கற்றுக்கிற மாதிரியே இல்லை. அதுவும் கஷ்டமான பராமரிப்பு நம்ம பார்க்கும்போது டிஃபிகல்ட் ப்ராவிடன்ஸ் இல்லைன்னா ஒரு ஃப்ரானிங் ப்ராவிடன்ஸ், கஷ்டமான ஒரு இக்கட்டான பராமரிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில் வர்றது உண்டு. இப்போ நம்ம எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கஷ்டமான பராமரிப்பு வந்து டெம்பரவரி தான், அந்த கஷ்டமான பராமரிப்பு கடந்து போவோம். ஆனால் அந்த பராமரிப்பில் நம்ம படித்த பாடம் ஒரு நிரந்தரமான மாற்ற மறுரூபத்தை நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தி இருக்கோம். ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வந்து அந்த மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்காலத்தில் எப்படி வாழ்வோம் அப்படின்றதெல்லாம் அது மாற்றத்தை செய்திருக்கோம். ஸோ அதனால் இப்போ நமக்கு கஷ்டமான பராமரிப்பு இருந்தாலும் இந்த பராமரிப்பில் கற்றுக் கொடுக்குற பாடங்களை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா. இந்த ஆமாங்க, எல்லாருக்கும் கொரோனா வந்துச்சு, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம், கஷ்டப்பட்டு வெளியே வந்தோம், இப்போல்லாம் சந்தோஷமாக இருக்கிறோன்ற மாதிரி மாத்திரம் இல்லாமல் இதை அனுபவிச்ச தேவன் என்ன பாடத்தை எனக்கு கற்பிக்க நினைக்கிறார், அதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கணும். நீதிமொழிகள் 21:11 சொல்லுது, பரியாசக்காரனை தண்டிக்கும் போது பேதை ஞானம் அடைவான். அதாவது பரியாசக்காரன் ஒரு ஸ்காஃபர், ஆண்டவர் அவனை தண்டிக்கும் போது அவனை எவ்வளவுதான் சிக்ஷித்தாலும் அவன் படிச்சுக்கவே மாட்டான். ஹி வில் நெவர் லேர்ன். சில பேர் அப்படி இருக்கிறாங்க, நீங்க பார்த்துருக்கிறீங்களா, படிச்சுக்கவே மாட்டாங்க, படிக்கவே மாட்டாங்க, மாறவே மாட்டாங்க. பாலா சொல்ற மாதிரி, செங்கொல்லி ராயன்ற மாதிரி என்ன நடந்தால், இயற்கையின் மூலமா சொல்லிக் கொடு, பிரசங்கத்தின் மூலமா சொல்லிக் கொடு, ஆண்டவர் பயங்கரமான பராமரிப்பு அனுப்பி சொல்லிக் கொடுத்து சிச்சை கொடுத்து, நெவர் லேர்னிங், படிக்கவே மாட்டான். அவங்க படிச்சு எப்படி காரியங்களை பார்க்கணும், நம்ம மாறிக்கணுமே மாத்திக்கணுமேன்றது வந்து நடக்கவே நடக்காது. அப்படி நீங்க பார்த்துருக்கிறீங்களா தெரியல, நான் ரெகுலரா பார்த்து அனுபவிச்சிருக்கிறேன். பல வருஷங்கள் பிரசங்கத்துக்கு மேல பிரசங்கம், வார்த்தைக்கு மேல வார்த்தம், ஏன் அவங்க வாழ்க்கையிலும் பெரிய பராமரிப்பின் பாடங்கள், இக்கட்டுகள், சூழ்நிலைகள், சில நேரங்களில் வார்த்தைகள் அவங்க வாழ்க்கைக்கே ஆண்டவர் பேசியிருப்பாரு. ஆனா அவங்க வண்டி அந்த பாடத்தை படிச்சுக்கவே மாட்டாங்க, நெவர் லேர்ன் இல்லைங்களா. எப்பொழுதும் அது கேட்பாங்க, கேட்டுட்டு ஒரு காதல கேட்டு இன்னொரு காதல விடுற மாதிரி படிச்சுக்கவே மாட்டாங்க. அந்த சத்தியம் அவங்க இதயத்தை மாத்த விடவே மாட்டாங்க. எவ்வளவுதான் கஷ்டம் காரியங்கள் வந்தாலும், வேர்ஸ்ட் காரியங்கள் இந்த வாழ்க்கையில நடந்தாலும், நான் ஒண்டி மாற மாட்டேன், நான் ஒண்டி அசைய மாட்டேன் அப்படின்னு, நான் இதனால அந்த காரியங்கள் வந்து இவ்வளவு நடந்துச்சே, இவ்வளவு படிச்சிய, உன்னை எந்த அளவுக்கு ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கு, எந்த அளவுக்கு நீ மாறின, படிச்ச இல்லை, படித்ததே இல்லை, அப்படியே தான் இருப்பாங்க. அவங்க பேர் தான் ஸ்காஃபர்ஸ்னு ப்ராவர்ப்ஸ் சொல்லுது. அதாவது ஒரு என்ன சொல்றது, ஒரு பரியாசக்காரர்கள் அப்படின்னு. பரியாசக்காரர்கள் எதை எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு டைம் பாஸ் தான், எதை எடுத்தாலும் ஒரு கேலி தான் அவங்களுக்கு. சர்ச்சு ஒரு கேலி, டைம் பாஸ் பிரசங்கம் ஒரு கேலி, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கேலி, எதையுமே இருதயத்தை டச் பண்ணி இருதயத்தை மாத்திக்கிற சீரியஸ்னஸ் தான் எடுத்துக்கிறது இல்லை. நான் அப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன், எல்லாமே ஒரு ஷோ, நெவர் லேர்ன். அவங்களுக்கு இருக்கிற அந்த பெருமை அவங்கள எல்லாத்தையும் பரியாசம் பண்ண வைக்கிது. அதனால அவங்க ஒன்றும் படிக்கிறது இல்லை. அதனால என்ன நடந்தாலும் ஒரு மலை கல்லு மேல தண்ணிய ஊத்துன மாதிரி ஒரு மாற்றமும் அவங்களுக்கு நடக்கிறதே இல்லை. ஆனா அதே நீதிமொழிகள் என்ன சொல்லுது, தாழ்மை உள்ளவன், அது அந்த வாசல பேதைன்னு வருது, சிம்பிள், அவன் வந்து அதை அதுல இருந்து படிப்பான் அப்படின்றது இல்லைங்களா. இதுதான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இதான் ப்ராப்ளம். இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட என்ன இருந்த ப்ராப்ளம், ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க பார்த்தார், படிப்பிக்க பார்த்தார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் இந்த வனாந்திர பாதையில் நீங்க படிச்சுக்கணும்பான்னு பார்த்தார். ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் கடைசியில் என்ன பெயர் கொடுத்தார் தெரியுமா? வணங்கா கழுத்துள்ளவர்கள், ஸ்டிஃப் நெக். உங்களுக்கு நல்லபடியா சொன்னாலும் படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்து சொன்னாலும் படிக்க மாட்டீங்க, உபத்திரம் அமைச்சு சொன்னாலும் படிக்க மாட்டீங்க, நீங்க வணங்கா வணங்கா கழுத்து. யோசிச்சு பாருங்களேன், அதனால என்னன்னு நீங்க சில நேரத்தில் யோசிச்சிருக்கலாம். அந்த கழுத்து வந்து அது வந்து ஒரு ஒரு கிராம மொழி ஒரு மாடுக்கு பயன்படுத்துறது. ஒரு மாடு வந்து அவங்களுக்கு தெரியும், அந்த யூதர்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர்ல ஒரு ஃபார்மருக்கு தெரியும், ஒரு மாடு வந்து இப்படி திரும்பணும் அப்படி திரும்பணும், ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் மாடுடைய டிரான்ஸ்போர்ட் எல்லாம். ஆனால் நான் வணங்கவே மாட்டேன், இப்படி திரும்பவே மாட்டேன், இப்படியே தான் இருக்கிற ஒரு கழுத்து இருக்கு. அது அந்த ஃபார்மருக்கு வந்து எதுக்குமே யூஸ் இல்லை இல்லைங்களா? அவர் நடத்துகிற மாதிரி நடத்தி பண்ணால் தான் அது அது நல்லா வணங்கி அதை பயன்படுத்திக்க முடியும். விவசாயத்துக்கு பல காரியங்களுக்கு பயன்படுத்தி அது பிரயோஜனம் உள்ள மாடாக இருக்கும். ஆனால் வணங்கா கழுத்துள்ள மாடு ஒரு வேஸ்ட்டு தான், அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை திட்டுறார், உங்களை நான் காப்பாற்றி உங்களை எவ்வளோ நல்லா இந்த வனாந்திரத்தில் உங்களை ட்ரெயின் பண்ணி உங்களுடைய மகிமையை என்னை கனம் பண்ணி மகிமைப்படுத்தி என்னுடைய வெளிச்சத்தை உலகமெல்லாம் பரப்பணும்னு உங்களை நான் தெரிந்தெடுத்திருந்தா நீங்க படிக்கவே மாட்டேன்றீங்களே. நீங்க கஷ்டம் கொடுத்தாலும் படிக்கிறது இல்லை, நல்லது கொடுத்தாலும் படுறது இல்லை. இப்போ மலையிலேருந்து சீனா மலையிலேருந்து பேசினாலும் மிரட்டினாலும் யூ டோன்ட் லேர்ன், ஸ்டிஃப் நெக்ட் பீப்புள், திட்டுறாரு அவங்கள. நம்ம அந்த இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்கு வந்து நல்ல காலங்களில் ஆண்டவர் நல்லா சொல்லி கொடுத்தார் இல்லைங்களா? நான் போன வாரம் சொன்ன மாதிரி லிவிஸ் சிஎஸ் லிவிஸ் சொன்ன மாதிரி இந்த கஷ்டமான காலம் வந்து கடவுள் மெகாஃபோன் வச்சு சொல்லி கொடுக்கற கத்துறார், படிச்சுக்க இப்பயாவது. இந்த காலகட்டத்தில் நம்ம ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு நம்ம படிக்கிறோமா? சேட், ரொம்ப சேட், ரொம்ப டேஞ்சரஸ். என்ன தெரியுங்களா? இப்படி கற்று இப்படி வலி கொடுத்து இப்படி ஒரு வாதை காலத்திலையும் நம்ம படிக்கலன்னா அது நம்மளுடைய பயங்கரமான இருதய கடினத்தை காட்டுது. இப்போ கூட நம்ம படிக்கலன்னா, இப்போ கூட நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கல புரிஞ்சுக்கல, இதன்படி நம்ம இருதயத்தை வடிவமைத்துக்கலன்னா நம்ம இருதயம் எவ்வளவு கடினம் உள்ளது, நம்ம வணங்க நம்மளும் வணங்கா கழுத்துள்ளவர்கள்னு காட்டுறோம். என்ன நடந்தாலும் சரி நான் படிச்சுக்க மாட்டேன், நான் வித்தியாசமாக பார்க்க மாட்டேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட மக்கள் எவ்வளோதான் அடி உழுந்தாலும் நான் வளர மாட்டேன், கனி கொடுக்க மாட்டேன், படிச்சுக்க மாட்டேன்றது வெரி சேட். ஆனால் சில பேர் அப்படி இருக்கிறாங்க, வெரி வெரி சேட். ஆனால் பார்க்கறதுக்கு அப்படி ரொம்ப தாழ்மையாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவங்க வந்து இந்த கொரோனாவும் அவங்களுக்கு வேஸ்ட்டாக தான் போகும். இந்த கொரோனா அனுபவம் எந்த காரியமும் படிச்சிருக்க முடியாது அவங்க. ஆகவே நம்ம இந்த நேரத்தில் கேட்க வேண்டிய கேள்வி, இந்த வாதை நேரத்தில் கடவுளுடைய பராமரிப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடத்தை ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம படிச்சுக்கிறோமா? இருதயத்திலேருந்து படிச்சுக்கிறோமா? Are we learning the lessons God is teaching us during this pandemic? நம்ம படிக்கிறோமா? என்ன கடவுள் கற்றுக் கொடுக்க? பர்சனலா நீங்க ஒவ்வொருத்தரும் பாடத்தை படிக்கிறீங்களா? ஏன்னா இது கடந்து போவோம், இந்த அனுபவம் கடந்து போவோம். இந்த பாடம் உங்களை என்ன மாதிரி யோசிக்க வச்சிருக்கு, என்ன மாதிரி மாத்தியிருக்கு, அதாங்க நிரந்தரம். அதுக்கு தான் ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு. நம்ம வந்து பரியாசக்காரன் படிக்க மாட்டான், வணங்கா கழுத்து உள்ளவன் என்ன நடந்தாலும் மாற மாட்டான், தாழ்மை உள்ளவர்கள் மாறுவார்கள். நம்ம இந்த காலத்தில் வணங்கா கழுத்து உள்ளவர்களா இராம படிக்கவே மாட்டோம். நீங்கள் கஷ்டம் அனுப்புங்க, நீங்கள் உபத்திரம் அனுப்புங்க, நீங்கள் என்ன தான் அனுப்புனாலும் அங்கே திருந்த மாட்டோம்னு இருந்தால் வெரி வெரி சேட். அப்படிப்பட்டவங்களை பார்த்து நம்ம நடுங்க தான் செய்யணும். உட்காந்து நீங்கள் சாமனை கேட்குற மாதிரி இருக்கலாம், ஆனால் ஒன்றுமே சீரியஸாக எடுத்துக்காம படிக்கிறதுனா வெறும் லெசனாக படிச்சுட்டு ஓகே நல்லா இருந்துச்சுங்க மூணு நாலு பாயிண்ட் எனக்கு தெரியும்னு போகிறது இல்லை. அதை வந்து நம்ம மனதை நம்ம இருதயத்தை அந்த சத்தியம் மாற நம்ம அனுமதித்து நம்ம சிந்தனையை நம்ம வாழ்க்கையை மாற்றும்படி அதை படிச்சுக்கிட்டோமா இல்லைங்களா? கடவுள் வந்து இந்த வாதை காலத்தில் தேசங்களை கடிந்து தான் கொள்றாரு, நம்ம நாட்டை ரொம்ப கடிந்து கொள்றாரு. எத்தனை மரணங்கள், எத்தனை பொருளாதார அழிவுகள். ஆண்டவர் நிச்சயமாக கடிந்து கொள்ளும் போது உலகத்தை பல விதத்தில் அவர் ஜட்ஜ் பண்ணும் போது வேதம் என்ன சொல்லுது? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஜட்ஜ்மெண்ட்டு ஆண்டவர் உலகத்துக்கு அனுப்பிச்சாருன்னா முதல்ல அது நமக்கு தான், அது நம்ம ரொம்ப அப்ளை பண்ணணும் அதை. ஏன்னா வெளி மக்கள்னா என்ன செய்யுதுன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், வெளி மக்களுக்கு வேதம் தெரியாது, சத்தியம் தெரியாது, நமக்கு தெரியல, வெளிச்சம் அவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் அது சீரியஸா எடுத்து பார்க்கணும். ஆகவே அந்த நேரத்தில் நம்ம ஜபத்துக்கு வந்திருக்கும் போது கொஞ்ச நேரம் எடுத்து என்ன பாடம், கேள்வி என்ன, என்ன ஆழமான பாடம் இந்த COVID-19 பேண்டமிக் எனக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்க அப்படி நான் அதை யோசிச்சிருக்கிறேன், சில காரியங்கள் யோசிச்சிருக்கிறேன். மூணு பாடங்களை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இந்த மூணு பாடங்கள் நம்ம படிக்க வேண்டியது அவசியம். இந்த பாடத்தின் அடிப்படையில் என் வாழ்க்கையை நான் வித்தியாசமாக இனிமேல் எப்படி பார்க்க போறேன் இல்லைங்களா? என்ன பாடத்தை ஆண்டவர் கற்பிக்க நினைக்கிறார்? இந்த மூணு தான், மூணு பாயிண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன், பராமரிப்பில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க நினைக்கிற பாடங்கள். என்ன? யாக்கோபு 4:13, உங்க பைபிள் நீங்க திறந்துக்கலாம். James 4:13, முதலாவது பாடம் யாக்கோபுல இருந்து நம்ம படிக்கிறோம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறீர்களே, கேளுங்கள், நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது முதல் பாடம் என்னங்க? இந்த கொரோனா நமக்கு கற்றுக் கொடுக்குது, பராமரிப்பு என்ன கற்றுக் கொடுக்குது? இந்த வாழ்க்கை நாளைக்கு சரி இன்னைக்கும் சரி நம்மளுடைய கட்டுப்பாடுல இல்லை. இந்த உலகம், இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும், நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் ஏன் நாளைக்கு நமக்கு என்ன நடக்கும்ன்றதும் நம்மளுடைய கட்டுப்பாடுல இல்லை. அதான் சொல்றாரு பாருங்க, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. யூ டோன்ட் கண்ட்ரோல் டுமாரோ, யூ டோன்ட் கண்ட்ரோல். நம்ம வந்தா ஒரு நம்ம சொல்லலாம் நமக்கு ரொம்ப தாழ்மை இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை நம்ம கட்டுப்பாடுல இல்லைன்றது உணர்றதுக்கு ரொம்ப தாழ்மை வேணுங்க. நம்முடைய அகங்காரம், நம்முடைய சுய நம்பிக்கை தான் நம்ம என்ன நினைக்க வைக்கிறது, இந்த வாழ்க்கை நான் கட்டுப்படுத்துறேன், எவ்ரிதிங் என் கண்ட்ரோல்ல இருக்குது, அதை நான் பிளான் பண்ணுவேன், இதை நான் பிளான் பண்ணுவேன், இப்படி நான் பிளான் பண்ணுவேன். நம்ம எப்பவும் என் கண்ட்ரோல்ல இல்லையேன்னு நம்ம எப்போ உணர்றோமோ அப்பதான் நம்ம ஆண்டவர்ல சார்ந்து ஜபத்தில் தங்கி இருந்து ஆண்டவர் சித்தத்தின்படி செய்யணும்னு பார்ப்போம். நம்ம அகங்காரம், நம்முடைய ஜபையின்மை, நமக்கு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? குறைவான ஜபம், ஆண்டவர்ல குறைவா சார்ந்து இருக்கிறது. என்ன நினைச்சுக்கிறோம்? எல்லாமே நான் முடிவு எடுக்கிறது, எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்குது. நாளைக்கு நான் போவேன், இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வருவேன், போயிட்டு நான் அந்த வீட்டுக்கு வந்துடுவேன், வந்து சாப்பிடுவேன், சம்பளம் வாங்கிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை செஞ்சிருவேன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவர் அதான் சொல்றாருப்பா, வாழ்க்கை உன் கண்ட்ரோல்ல இல்லை. யாக்கோபு கேட்கிறாரு, நீ என்ன நாளைக்கு உங்க கண்ட்ரோல்ல இல்ல? ஒரு படம், ஒரு பெயிண்ட் வரைகிற மாதிரி ஒரு படத்தை வரைகிறாரு. இங்க யாரோ ஒரு மனுஷனை பாருங்க, ரொம்ப ஷோர் அவரு, நம்மள மாதிரி தான், நாளைக்கு என்ன நடக்கும் ரொம்ப கான்பிடன்ட். எங்க அவர் சொல்றாரு பாருங்க, எப்பங்க? நாளைக்கு. எங்கங்க? இந்த பட்டணம். பெங்களூருக்கு போறேன், அமெரிக்காவுக்கு போறேன். எவ்வளவு நாளுங்க? ஒரு வருஷம். என்னத்துக்கு போறீங்க? அங்க பணத்தை சம்பாதிக்க போறேன். எல்லாம் பிளான் பண்ணிருக்கிறாரு அவர். எங்க, எப்போ, எந்த ஊரு, எவ்வளவு நாள், எல்லாம் ஸ்மார்ட் பிளான் இல்லைங்களா? ஸ்மார்ட் பிளான் என்னவோ, பி ஸ்பெசிபிக், எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் லெவலில் பிளான் பண்ணுறாங்க. போன ஜான்வரியில் தான் நம்ம கவர்மெண்ட் வந்து 2025 நம்ம 5 trillion எக்கனாமி ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பிளான் கொடுத்தாங்க, நியூஸ்லலாம் அறிவித்தாங்க. 5 trillion எக்கனாமி கம்பெனிஸ் பிளான் பண்ணுது, தனிப்பட்ட விதத்தில் நம்மளும் பிளான் பண்ணுறோம், அதை செய்வோம் இதை செய்வோம்னு. எங்க எங்க எப்போ என்னன்னு சார்ட் எல்லாம் போட்டு, கிராஃப் எல்லாம் போட்டு, வர வருஷம் கால்குலேஷன்ஸ் எல்லாம் போட்டு, ஏன்னா எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அடுத்த வருஷம் என்ன நடக்கும் நம்ம நினைச்சுக்கிறோம். உண்மைதான், பிளான் பண்ணணும், நம்ம வேலை செய்யணும், நம்ம குடும்பத்தெல்லாம் பார்க்கணும். ஆனா அதை வந்து மிகுந்த தாழ்மையோடு தேவன்ல சார்ந்திருக்கு பண்ணணும்னு நம்ம படிக்கிறோமா? யாக்கோபு நமக்கு இருக்கிற அகங்காரத்தை திட்டுறார். நம்ம எல்லாருக்கும் இயற்கையா என்ன நினைச்சுக்கிறோம், நான் தான் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்றேன். அகங்காரத்துல எல்லா காரியத்தையும் ஒரு கிராண்டட் எடுத்துக்கிறது. நாளைக்கு இருக்கோங்க, நாளைக்கு போவேன் வேலைக்கு, நாளைக்கு போவேன், நாளைக்கு சாதிப்பேன். நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்ட்ரோல் இருக்கு. இதெல்லாம் நம்ம பிளானிங், நம்மளுடைய ஸ்மார்ட்னஸ். இப்ப கடவுள் என்ன உணர்த்துறாரு, அப்பா இதெல்லாம் உன் கண்ட்ரோல் இல்லை, இதெல்லாம் உரிமைகள் இல்லை. நாளைக்கு நான் கொடுக்கறது உனக்கு கொடுக்கற கிஃப்ட், நாளைக்கோ உன் வாழ்க்கையோ நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னொரு வார்த்தையில இந்த பாடத்துக்கு என்ன பேர் சொல்லலாம்னா, நான் தான் இறையாண்மை உள்ள தேவன், நீ இல்லை. I am sovereign. எல்லாத்தையும் நடத்துறது, சிறிதான காரியத்திலிருந்து பெரிதான காரியம் வாழ்க்கையில நடத்துறது நானு, நீ இல்ல. அது கண்ட்ரோல் உங்ககிட்ட இல்ல. நாளைக்கே உங்ககிட்ட கண்ட்ரோல் இல்லையே, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. யூ ஆர் நாட் சாவரன், ஐ ஆம் சாவரன். அந்த பாடத்தை நம்ம படிக்கணும். எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, வீழ்ச்சி அடைந்த மனிதர்கள் நம்ம படிக்கிறது அந்த பாடத்தை. ஏன்னா யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில எல்லா கேள்விகள், எல்லா போராட்டங்கள், எல்லா ஸ்ட்ரகிள்ஸ் நம்மளுக்கு பொங்கி வரிசு வர்றது. நம்ம வந்து என்னவோ உலகமே நம்ம தோல் மேல தான் இருக்கிற மாதிரி இன்னும் பயம், கவலை, கொரோனா நமக்கு வந்துருமா, நம்ம பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும், எல்லாமே நம்ம தான். இப்ப எங்க ஆபீஸ்ல எடுத்தோம்னா ஒரு வேலை ஒர்க்லோட் வந்துச்சுன்னா அது பெரிய 2 லட்சம் பேர் கம்பெனியே என் தோல் மேல இருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு என்ன பெருசா வேலை செய்யறது, என்ன கவலைப்படுறது, என்ன அப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாம் மை கண்ட்ரோல், மை ஒர்க், மை இதுல நினைச்சுக்கிறோம். என் கண்ட்ரோல்ல ஒன்னும் இல்லை. ஐ டோன்ட் கண்ட்ரோல். சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் இறையாண்மை உள்ளவர். எந்த அளவுக்கு அதை அதிகமா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு குழந்தை தன் தகப்பன் மேல எப்படி சார்ந்து இருக்கோமோ அந்த மாதிரி சார்ந்திருக்க நம்ம கத்துக்குவோம். நம்ம வாழ்க்கையில பொங்கி கவலைகள், வியாகுலங்கள், அதை செய்யணும், இதை செய்யணும், அது இவரு எப்படி அப்படி எப்படின்னு இருக்கிற கவலைகள் எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, என் கண்ட்ரோல்ல தான் என் வாழ்க்கை இருக்குன்னு நான் நினைக்கிறதுனால. பாருங்களேன், எல்லாமே இன்ஸ் மை கண்ட்ரோல். அதனால தான் பேதுரு 5:5 அவர் சொல்றாரு, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும் படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீ கண்ட்ரோல் பண்ணல, வாழ்க்கை உன் கையில இல்ல. நாளைக்கு போய் அதை பண்ணிடுவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன். நோ, வாழ்க்கை நாளைக்கு உன் கண்ட்ரோல்ல இல்ல. நாளைக்கு உனக்கு என்ன ஆகுமோ உன் கண்ட்ரோல்ல இல்ல. அதை புரிஞ்சுக்க இந்த கொரோனா காலம் புரிய வைக்குது. பாருங்களேன், முதல்ல நம்ம என்ன நினைச்சோம், சாதாரண காலத்துல எல்லாம் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. காலையில எந்திரிப்பேன், 8 மணிக்கு ட்ரெஸ் ஆகுவேன், பைக்கை எடுத்துக்குவேன், வேலைக்கு போவேன், வீட்டுக்கு வருவோம். இப்ப அப்படியா இருக்குது, நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கே தெரியலையே. காலையில ஒவ்வொரு நாள் எந்திரிக்கும் போது அப்படித்தான் இருக்குது. பேதுரு சொல்றாரு பாருங்க, அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பிகாஸ் ஹி கேர்ஸ். அவர் உங்களை நடத்துறார், அவர் உங்களை பார்க்கிறார், உங்களை ஆளுகிறார். அதனால நீ கவலைப்பட்டுக்கிட்டு வியாகுலப்பட்டுக்கிட்டு இருக்காத அவர் மேல் வைத்து விடுங்களா. பிளான்ஸ் பாருங்களேன், இந்த ஞானம் தாங்க நம்மளுக்கு குறைவா இருக்குது. இதுதான் ஞானம். ஐ டோன்ட் கண்ட்ரோல் எனி திங். நான் எதுவுமே கண்ட்ரோல் பண்றதில்ல, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றவர் தேவன். ஐ எம் நாட் சாவரன். நான் இறையாண்மை உள்ளவர்கள் அல்ல, தேவன் தான் இறையாண்மை உள்ளவர். வேதத்தில் ஆண்டவர் இதை திருப்பி 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 மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு பார்க்கிறார். இது இங்க மாத்திரம் இல்லை, திருப்பி திருப்பி பராமரிப்பின் மூலமாக, வேத வரலாறின் மூலமாக இந்த பாடத்தை தான் திருப்பி திருப்பி கற்றுக் கொடுக்க பார்க்கிறார். எந்த மனிதர்கள் அதை படிச்சுக்கிட்டாங்களோ அவங்க தங்களை தாழ்த்தி ஆண்டவர் கிருபையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. யார் இதை படிக்கலையோ அவங்கெல்லாம் அழிஞ்சாங்க. It is God is sovereign, not me. என் கண்ட்ரோல்ல இல்லப்பா வாழ்க்கை, அவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. பாருங்களேன், யோசிச்சு பாருங்க, இதை வந்து ஃபாரோக்கு சொல்லி கொடுக்க பார்த்தாரு, 10 வாதையை கொடுத்து பார்த்தாரு. மனுஷன் கத்துக்கிட்டானா, இல்ல என் கண்ட்ரோல்ல தான் எல்லாம் இருக்குன்னு பார்த்து 11 கடல்ல விழுந்து அழிஞ்சு போனான். இஸ்ரவேலுங்களுக்கு சொல்லி கொடுக்க பார்த்தாரு, இஸ்ரவேல் ஜனங்க 40 வருஷம் அவங்கள ஒரு லாக்டவுன்ல வைக்கிற மாதிரி வச்சு பாருங்களேன், எந்த இன்ஃப்ளூயன்ஸும் இல்லை, வனாந்திர லாக்டவுன். அவங்களுக்கு வனாந்திரத்தில் நடக்கணும், சாப்பாடு அவர் தான் கொடுக்கணும். இட்ஸ் அ லாக்டவுன். அவங்களுக்கு வனாந்திரத்தில் வச்சு கற்றுக் கொடுக்க பார்த்தார், அவங்களும் படிக்கலை, அழிஞ்சாங்க இல்லைங்களா. நேபுகாத்நேசர் அவரை ஒரு லாக்டவுனில் வச்சார், என்ன பண்ணார், அவரை ஒரு 7 வருஷம் லாக்டவுன் அவருக்கு, வனாந்திரத்தில் மிருகத்தை ஆக்கி சொல்லிக் கொடுக்க பார்த்தார். அந்த மனுஷன் படிச்சுக்கிட்டு டானியல் 4:34 அவர் என்ன சொல்றாரு, அந்நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேசர் ஆகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும், பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியெல்லாம் வானத்தின் சேனையிலும் பூமியின் குடிகளிலும் நடப்பிக்கிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவர் ஒருவனும் இல்லை. என்ன புரிஞ்சுக்கிட்டார் இவரு, நான் இல்லைங்க ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது, நான் பெரிய நேபுகாத்நேசர் நினைச்சேன், நான் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றேன், இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நினைச்சேன். 7 வருஷம் லாக்டவுன்ல என்ன புரிஞ்சுக்கிட்டேன், அப்பா நீர் உன்னதமானவர், உம்முடைய ராஜ்யம் பெருசு, சேனை பூமியின் குடிகள் எல்லாம் உம்முடைய இஷ்டத்தின்படி நீ நடத்துறீர், யூ ஆர் சாவரின் காட், நீங்க தான் அதை நடத்துறது. அதை புரிஞ்சுக்கிட்ட உடனே என்ன ஆச்சு, அது தொடர்ந்து 36வது வசனத்தில் சொல்றாரு, அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பத்தாயா புத்தி வந்துச்சு எனக்கு, அப்பத்தாயா அந்த கவலை பொங்குறது, நான் பெருசா பண்றேன் அதை பண்றேன்றதெல்லாம் போச்சு. என் ராஜ்யபாரம் மேன்மையாக, என் மகிமையும் என் மக்களையும் எனக்கு திரும்பி வந்து, என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்து, என் ராஜ்யத்திலே நான் ஸ்தாபிக்கப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. பாருங்களேன், இந்த மனுஷன் தாழ்த்தப்பட்டு அவர் ஆண்டவர் தான் இறையாண்மை உள்ளவர் என்றத புரிஞ்சுக்கிட்ட பிறகு அப்பதான் ஹி வாஸ் பிளஸ்ட், அப்பதான் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டதாக நம்ம பார்க்கிறோம், அப்பதான் அவர் ஆண்டவர் அவர் ஆசீர்வதிச்சதாக நம்ம பார்க்கிறோம். ஓகே, இந்த பாடம் நம்ம ரொம்ப முக்கியமா படிக்கணுங்க. இந்த கொரோனா டைம்ல இந்த வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்தல, ஆண்டவர் கட்டுப்படுத்துறார். நாளைக்கு ஆண்டவர் தான் கட்டுப்படுத்துறார். நான் இறையாண்மை உள்ள தேவன் இல்லை, அவர் தான் சாவரன். அவரை நம்பி அவர்ல சார்ந்து வாழ்வதுதான் மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை. அந்த அதனால அதை நம்ம நினைச்சோம்னா பயந்து பயந்து கலங்கி கலங்கி நாளைக்கு பத்தி, நாளைக்கு என்ன பண்ணுவோம், அங்க போனோம் இங்க போனோம்னு வரி பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாம் கவலைப்பட மாட்டோம். பிகாஸ் ஐ டோன்ட் கண்ட்ரோல், என் கண்ட்ரோல்ல இல்லை, இது இறையாண்மை உள்ள தேவன் கட்டுப்படுத்து இல்லைங்களா, இஸ் சாவரன், நான் இல்லை. முதல் பாடம் அது. ரெண்டாவது பாடம் வேகமாக யாக்கோபு 14வது வசனம் பாருங்களேன், 4:14, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. உங்களை கேட்டா உங்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க அப்படின்னு யாராவது உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன நம்மளெல்லாம் கேட்டோம்னா அசைக்கப்படாத மலைங்க நம்முடைய வாழ்க்கை, எந்த பூகம்பம் வந்தாலும் எந்த கொரோனா வந்தாலும் ஆயிரக்கால கட்டடம் மாதிரி நிற்கும் அது நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், என்ன நம்ம வாழ்க்கை, கொஞ்ச காலம் தோன்றி கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது. எப்படி நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம், என் வாழ்க்கை எப்படி தெரியுமா, புகை ஒரு வேப்பர், நீர் ஆவி அப்படின்வாங்க. நம்ம ஒருவேளை வீட்டில் தண்ணியை சூடு பண்ணோம்னா அந்த தண்ணி சூடு பண்ண பிறகு மேலே புகை வருது இல்லைங்களா, வேப்பர், அது எவ்வளோ நேரம் நிற்குது, ஒரு மில்லி செகண்ட்ஸ் தான். அதுக்கு ஒப்பிடுறார் நம்ம வாழ்க்கை. ஒரு புகை போல வந்து, ஒரு நீராவி வந்து போயிடுற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. ரொம்ப தாழ்மைப்படுத்துகிற பார்வை. நம்ம வாழ்க்கையை ஆனஸ்டா நித்தியத்துக்கு முன்பதாக நம்ம பார்த்தோம்னா இப்படித்தான் நம்ம வாழ்க்கை அப்படின்றார். நம்ம அந்த அதை படிச்சுக்கிறோமா? இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நமக்கு ஒன்றும் நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனஸ்டா யோசிச்சு பார்க்கல, நம்ம வந்து ஒரு நித்திய கண்மலை மாதிரி, யாருக்கு எது ஆனாலும் நமக்கொண்டி ஒன்றும் ஆகாது, நம்ம உயிர் கொண்டே அண்ணா ஆகாது அப்படின்னு இந்த வாழ்க்கையை மரண புடியில பிடிச்சுக்கிறோம். மரண புடியில எனக்கொண்டி கொரோனா வந்துடக்கூடாது, நான் ஒண்டி சாக மாட்டேன், மரணம் நம்மனால தாங்க முடியாத ஒரு காரியம், எப்படி எனக்கு நடக்கலாம், நான் என்றென்றும் வாழ்வதற்காக படைக்கப்பட்ட அப்படியெல்லாம் தப்பா என் நம்ம வாழ்க்கையை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அநேக பிரச்சனைகள் இதான், நம்முடைய பிரச்சனை கவலை, நம்ம வாழ்க்கையை பார்க்கிற விதம் என்னன்னா தப்பான ஐடியா. நம்ம இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கைய ஐயோ எனக்கு கொரோனா வந்துடப்போகுது, எனக்கு ஏதாவது ஆயிடப்போகுது, என்ன ஐசியூல கூட்டு போய் நான் உடனே பல்சலா நின்றுட போகுது அப்படின்னு பயம். ஏன் நம்ம வாழ்க்கையை, நம்ம வாழ்க்கையை எப்படி பார்க்கிறோம், ஒரு கண்மலை மாதிரி பார்க்கிறோம், அசைக்கப்படாத ஒரு காரியம். வேதம் என்ன சொல்லுது, எப்பா நீ தண்ணி காய்ச்சினா அது வருகிற நீராவி போலத்தான் வாழ்க்கை, பொட்டுன்னு போயிடும், டக்குன்னு போயிடும். உன் லைஃப் வந்து ஒரு வேப்பர், வேப்பர், ஒரு செகண்ட்ஸ் கூட இல்லை, டக்குன்னு போயிடும் வாழ்க்கை, அவ்வளவுதான். அப்படி வாழ்க்கையை 60 வருஷமோ 70 வருஷமோ வாழ்ற வாழ்க்கையை அப்படித்தான்றாரு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன நினைக்கிறோம், நித்தியத்தின் பார்வையில நம்ம வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் வேப்பர். இந்த காலகட்டத்தில் நம்ம ரொம்ப அதாங்க படிக்கணும், முதல்ல படிக்கணும், நம்முடைய வாழ்க்கை ஒரு நீராவி. இதை நம்ம யோசிச்சு மனதிலேயே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பல காரியங்கள், முதலாவது பாடம், இந்த வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் பண்றது இல்லை, நம்ம கட்டுப்படுத்துறது இல்லை, அது இறையாண்மை உள்ள தேவன், எல்லாமே நம்ம கட்டுப்பாடுல இல்லை, நாளைக்கே நம்ம கட்டுப்பாடுல இல்லை, அவர் தான் சாவரன், நம்ம இல்லை. அது நினைச்சோம்னா எவ்வளவு பெரிய விடுதலை தெரியுமா, எல்லாத்தையும் நம்ம உலகத்தையே நம்ம தோல்ல சுமந்துகிட்டு இருக்கிற மாதிரி, நம்ம குடும்பம் எல்லாமே என்ன நம்பி என்ன நம்பித்தான் உலகம் ஓடுற மாதிரி அந்த கவலையெல்லாம் நமக்கு போயிடும். இறையாண்மை உள்ள தேவன், அவர்ல சார்ந்து இருப்போம், அந்த தாழ்மை நமக்கு வரும். ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை ஒரு ஆவி போலங்க, உங்க லைஃப் என் லைஃப் ஒரு ஆவி, டக்குன்னு போயிடலாம், எப்பனா போயிடலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த கொரோனா கிரைசிஸ்ல வந்து ஒரு விசுவாசி, ஒரு டாக்டர் சொல்றாரு, அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, ரொம்ப பேர் சிக்காவது, நிறைய பேர் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க பிபி ஜாஸ்தி ஆகுறது வந்து அநேக நேரத்தில் மென்டல் பயத்தினார், மரண பயத்தினார். அது என்ன பண்ணுது, அந்த பயம் வந்து என்னவோ அவங்களுக்கு சாவே வராத மாதிரி, சாவுனா அப்படியே பயந்துக்கிட்டு இன்னும் மைண்டே வீக் ஆயிடுது, பிபி ஜாஸ்தி ஆயிடுது, ரொம்ப பிரெத்லெஸ், அதனாலே ஆயிடுறாங்க. ஆக்சிஜன் சாச்சுரேஷன் நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பயம் வந்தது, ஏன், மரண பயத்தினால. ஏன்னா அவங்க வாழ்க்கையை பார்க்கிற விதம் ரொம்ப தப்பு. நம்ம உயிர் எப்பனா போயிடலாமா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மரணம் வரப்போகுதுன்றது அவங்க பார்த்ததே கிடையாது. என்ன கொண்டு சாகே வராதுன்னு சாவை பெருசா நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சதா காலம் வாழ போறோன்ற தப்பான பார்வை தான் அவங்களுக்கு அந்த ஆன்சைட்டியை ஏற்படுத்துது. அவங்க ஆவிக்குரிய மக்களான்னு கூட சந்தேகம் பட வைக்குது. மரணம் தவிர்க்க முடியாததுன்றது அவங்க சர்ச்சில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலையா? அவங்க வந்து உண்மையாவே இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்தாருன்னு நம்புறாங்களா? இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்திருந்தா இவங்க விசுவாசியா மரிக்கும் போது இவங்களும் உயிர் தெளிவாங்களே, நித்திய மகிமையான நித்தியம் அவங்களுக்கு காத்திருக்கேன்ற நம்பிக்கை இவங்களுக்கு இருந்தா ஏன் மரணத்துக்கு இப்படி பயப்படுறாங்க இவங்க? அந்த டாக்டர் எழுதி வச்சிருக்கிறார், இவ்வளவு வியாகுலம் அவங்களுக்கு ஏன் வருதுன்னா, இன்னைக்கு இருக்கிற சர்ச் இந்த மக்களை வந்து தேவனுடைய வசனத்தின்படி மரணத்தை சிந்திக்க வைக்காததுனால தான். எல்லாம் ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு, உங்களுக்கு ஒண்டி ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்கள் ஒண்டி என்ன ஆகாதுன்னு தவறான போதகம் கொடுத்து, மரணத்தை பற்றி தவறான எண்ணங்களை கொடுத்ததுனால தான் இவங்களுக்கெல்லாம் இவ்வளோ ஆன்சைட்டி, இவ்வளோ கவலை, ப்ரீதிங் ப்ராப்ளம். ஜனங்க சில நேரங்களில் உண்மையாகவே அந்த ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துடுறாங்க, அவங்க வந்து ஐசியூல வந்துடுறாங்க. வந்து இந்த ஆவிக்குரிய கேள்வியெல்லாம் அவங்க ஏற்கனவே கேட்டாங்களா? கேட்காம ஆயத்தம் இல்லாததுனால தானே இப்படி வந்து தவிக்கிறாங்க. விசுவாசம் சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஐசியூல வந்த பிறகா இவங்க மனம் திரும்ப போறாங்க, ஐசியூல வந்த பிறகா இவங்களுடைய ஆவிக்குரிய நிலையை சோதித்து அறிய போறாங்க. அதுக்கு முன்னாடி தானே செஞ்சிருக்கணும், அதுக்கு முன்னாடி தானே மரணத்தை பத்தி யோசிச்சிருக்கணும். இந்த வாழ்க்கை நிரந்தரம் அல்லன்னு சொல்லி நித்தியத்தை பத்திய ஒரு உறுதி அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தானே இருந்திருக்கணும். ஆகவே இந்த காலகட்டத்தில் நம்ம படிக்க வேண்டிய கேள்வி என்ன? ஆவிக்குரிய கேள்வி. ஆவிக்குரிய கேள்விகளை இப்பதானே கேட்கணும். தேவனுடைய வசனத்தின்படி இந்த வாழ்க்கையை நம்ம இப்பதானே பார்க்கணும். சுகவீனம் அடையறதுக்கு முன்னாடி பெரிய கேள்வி அப்படி கேட்டு அப்படி உறுதியா நல்ல சத்தியத்துல வளர்ந்தவங்க வந்து அவங்க மரணத்தை சந்திச்சாலும் சரி, அந்த ஐசியூல வந்தாலும் சரி, அவங்க அணுகிற முறையே அவங்களுக்கு டென்ஷன் இல்லை, பயம் இல்லை, கவலை இல்லை, தைரியத்தோடு மரணத்தை சந்திக்கிறாங்க. நிறைய பேர் அவர் எழுதி இருக்கிறார், பல ஒரு எமர்ஜென்சி டாக்டர் அவரு, நிறைய கொரோனா மரணத்தை பார்த்துருக்கிறாரு, அவரு அவரு எழுதி இருக்கிறார். இதுல பெரிய கேள்வி என்னன்னா, சர்ச் வந்து நம்ம கால மக்களை மரணத்தை சந்திக்க தயார் பண்ணாத ஃபெயிலியர், ஃபெயிலியர், தவறான. எமர்ஜென்சி டாக்டர் நிறைய பேர், ரொம்ப சில பேர் ரொம்ப காமா கண்ட்ரோல்டா தைரியத்தோடு சமாதானத்தோடு இந்த வியாதியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க. சில பேர், இன்னும் சில பேர் மரணத்தை சந்திச்சாலும் எந்த வியாகுலம் இல்லாம சந்தோஷத்தோடு சந்திச்சது, ஏன்னா ஏற்கனவே இதுக்காக ப்ரிப்பேர்டா இருந்ததுனால, இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்றது அவங்க மனசுல அவங்க ஏற்றுக்கொண்டதுனால. இது ஒரு கானல் நீர், திஸ் இஸ் அ வேப்பர் லைஃப், இது என்னைக்கும் போயிரும். இந்த வாழ்க்கையை நம்பி நான் இல்லை, எனக்காக மீட்பர் மறித்து ஒரு நித்தியத்தை ஏற்படுத்தியிருக்கார் நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் எந்த எமர்ஜென்சிஸ்ல அவங்களால காமா இருக்க முடியுது. அவர் எழுதியிருக்கார், ரொம்ப முக்கியம், நம்ம படிக்க வேண்டியது இல்லைங்களா? இந்த கொரோனா காலத்துல யாருக்கு என்ன ஆகுமோன்னு தெரியாது. முதல் பாடம் நம்ம என்ன படிக்கணும், நம்ம கண்ட்ரோல்ல எல்லாமே இல்லைங்க, இப்பயாவது படிச்சுக்கங்க, நாளைக்கு நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. ரெண்டாவது பாடம் என்ன, இந்த வாழ்க்கை ஒரு கானல் நீர், நம்ம உயிர் காணல் நீர் தான். உங்க உயிர் எப்பேற்பட்டதுன்றார் யாக்கோபு, அந்த அறிவு உனக்கு இருக்கா? ஜஸ்ட் இன்னைக்கு இருந்து போயிரும், இதே புடிச்சுக்கிட்டு இருக்காத, இதே நம்பிக்கிட்டு இருக்காத. வாழ்க்கை வந்து அந்த வாழ்க்கையில மிகப்பெரிய கவலை என்ன, இந்த மரணம் என்னைக்காவது வரலாம், ஆனா என் ரட்சிப்போம் என்னுடைய அழைப்போம் உறுதிப்படுத்திக்கிட்டு நித்தியத்துக்காக ஆயத்தமா இருக்கிறதா இல்லைங்களா? அதை இருக்கீங்களா? அதைத்தான் ஆண்டவர் இந்த காலத்துல நம்ம கற்றுக் கொடுக்கிறார். ரெண்டு பாடம், மூணாவது பாடம் வேகமா படிச்சு முடிப்போம். 15வது வசனத்துல சொல்றாரு, ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால். பாருங்களேன், உண்மையா நீ இறையாண்மை உள்ளவன் தெரிஞ்சினா, உன் வாழ்க்கை வெறும் ஒரு புகைன்னு நீ உணர்ந்தீனா, நீ என்ன மாதிரி வாழ்வ தெரியுமா? ஆதலால் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தா நாங்கள் உயிரோடு இருந்தால் இன்னத்தை செய்வோம் என்று, இன்னின்னத்தை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். பாருங்களேன், மூணாவது பாடம் என்ன தெரியுமா, இந்த காலத்துல படிக்கணும், நம்ம வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஈவுகள், அவர் கொடுத்த கிருபை. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே, நம்முடைய குடும்பம், நம்முடைய வசதி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வேலை, நமக்கு கிடைக்கிற சாப்பாடு, நமக்கு இருக்கிற ஃபிட்னஸ்ஸு, நமக்கு இருக்கிற ஹெல்த்து, வேலை, பணம், எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஈவு. அது எந்த நேரத்திலையும் அவர் எடுத்துக்கலாம். நமக்கு இருக்கிற பெரிய சோதனை என்ன, என்ன ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடி தான் சொல்றாரு, உங்களுக்கு வரப்பெரிய பெரிய ஆபத்து சோதனை என்ன தெரியுமா, இதெல்லாம் உன் திறமையில நீ சம்பாரிச்சன்னு நினைச்சுக்கிறது, நீ ஆங்காரம் படுறது தான். இதெல்லாம் என்னது, நான் சம்பாரிச்சேன், என் குடும்பம், என் பிள்ளைகள், என் வீடு, இதெல்லாம் நான் விட்டு போயிடுவேனா, இதெல்லாம் அதனால மரணம் புடியல, அதை பிடிச்சிருக்கிறது, ஐயோ இதெல்லாம் அனுபவிக்காம போயிடுவேனா, இதெல்லாம் அப்படி நினைச்சா தான் அப்படி நீ இருப்ப, இப்படி இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட். I am the God who gives you ability to become rich. ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்காக பலனை கொடுக்கும் தேவன் நான். நீ ஏதாவது இந்த உலகத்தில் சாதிச்சிருந்தா, ஏதாவது அடைஞ்சிருந்தா, அதெல்லாம் நான் கொடுத்தேன். ஆண்டவருக்கு சித்தமானா நான் உயிரோடு இருந்தா நாளைக்கு போய் இதை செய்வேன். அது ஆண்டவருடைய ஈவு, அது என்னுடைய உரிமை கிடையாது இல்லைங்களா? அதை நம்ம பார்க்கணும். ஆகவே இந்த காலகட்டத்தில் டிவி நியூஸ்ல, ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் பார்க்குறோம், ஹாஸ்பிட்டல்ஸ்ல உயிருங்க போயிட்டு இருக்குது, கல்றைங்களில் பார்க்குறோம், நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. ரிலேட்டிவ் சிக்கா இருக்கிறாங்க, குலீக்ஸ், ஆபீசஸ் எல்லாம் க்ளோஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் க்ளோஸ், வேலை இல்லை. தேவன் பராமரிப்பில் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடங்கள் என்ன? இந்த யாக்கோபு பகுதியிலிருந்து ரொம்ப பொருத்தமான பாடங்கள். நம்ம வாழ்க்கை நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்க. வி டோன்ட் கண்ட்ரோல் அவர் லைஃப். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. எல்லாம் நீங்கள் இருந்துருவீங்க, நம்மலாம் இருந்துருவோம் சார், கேர்ஃபுல்லாக இருந்தால். நம்ம இல்லை, நம்ம இறையாண்மை உள்ளவர்கள் இல்லை. அவர் தான் இறையாண்மை உள்ளவர். அவருடைய சித்தத்தின்படி பூமியின் குடிகள் எல்லாம் செய்கிறவர் அவர். அவருக்கு அடங்கி நம்ம இருப்போம், அவ்வளோதான். அவருடைய சித்தம் அவர் அதான் பெரிய ஞானம். இது என் வேலை, என் வாழ்க்கை, இதெல்லாம் என் கண்ட்ரோலில் இல்லை, என்னுடைய திறமைனால இல்லை. இதெல்லாம் அதை படிச்சுக்கிட்டோன்னா அப்பா எவ்வளோ கவலையை தடுத்துக்கலாம் தெரியுமா? அந்த கவலை, இந்த கவலை, இதெல்லாம் போயிடும். ரெண்டாவது, என்னுடைய வாழ்க்கை ஒரு காணல் நீர், நீராவி சீக்கிரம் போயிடும். இதை போய் மரண புடியில நான் என்னனாலும் நான் சா வந்துடக்கூடாது, ஐயோ எனக்கு ஆயிடக்கூடாது, எனக்கு ஆயிடக்கூடாதுன்ற மரணமே எனக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதிங்க. நமக்கு வரலாம். இன்னைக்கு கொரோனானால வரலனாலும் என்னைக்காவது சீக்கிரம் வந்துட போது. அந்த 60 வருஷமே ஏன் அந்த காலத்துலயாவது ரொம்ப லைஃப், அந்த காலமே ஒரு காணல் நீர். அது போக போது இந்த வாழ்க்கையை நம்பி இருந்துடாதீங்க. உங்க ரட்சிப்பை உறுதிப்படுத்திக்கங்க. இயேசு கிறிஸ்துவ உண்மையா நீங்க நம்புறீங்களா? அந்த அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்ததாக, இந்த வாழ்க்கையில எல்லாமே ஆண்டவர் கொடுத்த வரம். இட்ஸ் கிஃப்ட். இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சது இல்லை, நம்ம இது நம்புறது இல்லை. நம்ம பிள்ளைகள், நம்முடைய மனைவி எல்லாமே. யோபு எல்லாம் போன உடனே என்ன சொன்னாரு? ஐயோ நான் சம்பாரிச்சதெல்லாம் மண்ணா போச்சேன்னு கத்துல. அவர் கொடுத்தா அவர் எடுத்துக்கிட்டார். என்னைக்கு அவர் முடிவு பண்றாரு நம்ம உயிர் போகணும், இதெல்லாம் அனுபவிச்சது போதும்னு போய் அவர் கொடுத்தார், அவர் எடுத்துக்கிட்டார். அதனால இதெல்லாம் பிடிக்கல, அதை அனுபவிக்கல, அதை அனுபவிக்கல, நம்ம எல்லாம் உலக மனுஷர் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த மூணு பாடங்கள் நம்ம ரொம்ப முக்கியமா படிக்கணும். இந்த நேரங்கள்ல என் வாழ்க்கை என் கட்டுப்பாடுல இல்ல, நான் ஒரு காணல் நீ, திருப்பி திருப்பி சொல்லிக்கணும். இதையும் நம்ம படிக்க மாட்டோம், இதான் பிரச்சனை. இதையும் கேட்டோமா முடிஞ்சோமா, கடைசியில நம்ம வாழ்க்கையை கவலைப்பட்டோமான்னு இருப்போம் நம்ம. ஐயோ ஐயோ, இது முடிஞ்ச பிறகு கவலைகள் ஸ்டார்ட் ஆயிடும். இல்லை, கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னுமே இப்படிதான் வாழ்க்கையை பார்க்க, இப்பயாவது பராமரிப்புலையாவது கத்துக் கொடுக்கறாரு. நாளைக்கு உங்க கண்ட்ரோல்ல இல்லையே. நாளைக்கு எத்தனை பேருக்கு உடம்பு சரியில்லாம போவோம், எத்தனை பேர் ரிகவர் ஆகிறீங்க, நமக்கு என்ன தெரியும்? ஐ டோன்ட் கண்ட்ரோல் லார்ட். நாளைக்கு நீங்க நடத்துங்க, நான் உங்க மடியில புள்ள போல உங்களை சார்ந்திருப்பேன். என் முயற்சி ஒரு காணல் நீர் போல, எத்தனை நாள் நீங்க கொடுக்குறீங்களோ நான் அதுல உண்மை நம்பி இருப்பேன். இதெல்லாம் கொடுத்தது, அனுபவிக்க கொடுத்தது நீங்க. அது நீங்க எப்போ எடுத்துக்கிறீங்களோ அது உங்க சித்தம். இது எனக்கு இல்லை ஆண்டவரேன்னு நம்பி நம்ம வாழணும். இதை வாழும்போது என்ன, இது வரைக்கும் தப்பா நினைச்சதை நம்ம மனம் திரும்பணுங்க. ஆண்டவரே இதெல்லாம் தப்பா நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் தான் கண்ட்ரோல் பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மன்னிங்க. மன்னிச்சு இன்னுமே இந்த வாழ்க்கை பெரிய வாழ்க்கை, என் உயிர் ரொம்ப முக்கியம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன மன்னிங்க. நீங்க தான் கண்ட்ரோல் பண்றீங்க, உங்களுக்கு கீழே அடங்கி இருப்பேன். நேபுக்கா தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருந்து அவர் உங்களை விசாரிக்கிறவரபடியால் அவர் மேல் உங்க கவலையெல்லாம் வைத்திருங்க. நம்முடைய கவலை ரொம்ப இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப அகங்காரம்னு அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு யாராவது சொல்லனா கேட்டுக்கங்க. நீங்க ரொம்ப கவலை உள்ள மக்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெருமை இருக்கு, விசுவாசம் ரொம்ப குறைவா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருப்பதனால் பாருங்களேன், தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருப்பதனால் அதை நீங்க நம்புனீங்கன்னா அவர் தானே கண்ட்ரோல் பண்றாரு, நான் ஏன் கவலைப்படணும்? அவர் மேல் என் நம்பிக்கையை வைத்து விடுவேன், என் கவலைகள்லாம் அவர் மேல் வைத்து விடுவேன் இல்லைங்களா. அதுக்கு மனம் திரும்பணும். இதெல்லாம் எனது, இதெல்லாம் நான் சம்பாதிச்சதுன்னு இல்லை, நீங்க கொடுத்த ஈவாண்டவரே. உங்களுடைய சித்தமானால் நாளைக்கு உயிரோடு இருப்பேன், இதை அனுபவிப்பேன், இல்லைன்னா நீங்க எடுத்துக்குவீங்க. அந்த பார்வையோடு வாழ்க்கையை நம்ம பார்க்க நினைக்கணும். நம்ம ஆண்டவர் நம்ம பாவத்துக்கு மாத்திரம் மறிக்காம நம்ம உயிரோடோ எழுந்திருச்சிருக்கிறார் இல்லைங்களா. அவர் என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார், ஒருவேளை நமக்கு யாருக்காவது மரணமே நேரிட்டாலும், ஒருவேளை நம்ம உடம்பு சரியில்லாம போது அப்போ ரொம்ப டென்ஷன் பட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு வந்துருச்சு உயிர் போயிட போகுது ஐயோ குயோன்னு கத்த வேண்டியது இல்லை. ஏன், இது வேர்ஸ்ட் எனக்கு என்ன செய்யும், எனக்கு மகிமையின் கதவை காமிச்சு வைக்கும் இல்லைங்களா. இந்த காணல் நீர் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு போகக்கூடிய உயிர். ஆனா என்னுடைய கவலை 101 காரிய தேவையானது ஒன்றே, அது போயிருமா இது போயிருமான்னு இல்லை. என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதிலே நான் உறுதியா பற்றி இயேசு மேல என் நம்பிக்கை இருக்கா இல்லைங்களா. ஒரு பாட்டு வருது, இன் கிரைஸ்ட் அலோன் மை ஹோப் இஸ் ஃபவுண்ட். அது ரொம்ப அருமையான பாட்டு. He is my light, my strength, my song, the cornerstone, stone, the solid ground, firm through the fiercest drought and storm. அருமையான கவி, கிறிஸ்துவ மாத்திரம் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் மூளைக்கல், எந்த புயல் வந்தாலும் அந்த நம்பிக்கை நிற்கும், அந்த நம்பிக்கை அசைக்க முடியாது, அந்த நம்பிக்கை அசைக்க முடியாது. இன்னொரு கடைசியில் அதுல வருது, இங்கிலீஷ்ல அழகா வருது, நோ கில்ட் இன் லைஃப், நோ ஃபியர் இன் டெத். வாழ்க்கையில குற்றம் இல்லை எனக்கு, பிகாஸ் கிரைஸ்ட் டைட் ஃபார் மீ. வாழ்க்கையெல்லாம் பாவ குற்றமே எனக்கு இல்லை, ஏன்னா கிறிஸ்து என் பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டாரு, எனக்கு எந்த தண்டனையும் வராது. வாழ்க்கையெல்லாம் பாவ குற்றம் இல்லை, மரணத்தில் மரண பயம் இல்லை. நோ ஃபியர் இன் டெத், திஸ் இஸ் த பவர் ஆஃப் கிரைஸ்ட் இன் மீ. கிறிஸ்துவுடைய வல்லமை எனக்குள்ள என்ன தெரியுமா, பாவத்தை குறித்த குற்றம் இல்லை, மரணத்தின் பயம் இல்லை. அந்த கிறிஸ்து உங்ககிட்ட இருக்காரா, அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருக்கா? அதான் இந்த நேரத்தில் ரொம்ப இருக்கணுங்க, ரொம்ப இருக்கணும். நாளைக்கு நம்மள ஐசியூல தள்ளிட்டு போனாங்கன்னா அந்த நம்பிக்கை இருக்கா? பத பதட்டு இருக்கா இல்லைங்களா? From life's first cry to final breath, Jesus commands my destiny. என்ன பாட்டுங்க, No power in hell, no scheme of men can ever pluck me from his hand till he returns or calls me home. Here in the power of Christ I shall stand. அருமையான பாட்டு. ஓகே, இதோடு நம்ம முடிக்குவோம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு.